சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
உயிர்நோக்கு அன்பர்களுக்கு பணிவான வணக்கம். இன்று 51வது வகுப்பு.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுழிமைகளால் போற்றிக்கொள்கிறேன். நமது ஞான குருவாகிய மெய்கண்ட தேவருடைய திருவடிகளை கீழும் உள்ளத்திலும் வைத்து மனமகளோடு வணங்கி மகிழ்கின்றேன். உண்மை விளக்கம் என்ற நூலினூடாக தத்துவ ஞானத்தை எமக்கு உபகரித்து கொண்டிருக்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கும் எளிமையான அருமையான உரை செய்து நம்மை வழிப்படுத்துகிற ஆனந்தராஜன் ஐயா அவருடைய திருவடிகளுக்கும் நம் எல்லோருடைய வணக்கங்களையும் சமர்ப்பித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய வகுப்பு எண்ணிக்கையிலே எத்தனையாவது வகுப்பு?
51வது
வகுப்பிலே உண்மை விளக்கத்தினுடைய நிறைவு நிகழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதெல்லாம் ஏதோ தானாக அமைவது போல அமைகிறது. 51 அச்சரங்களும் திருவாசியில இருக்கக்கூடிய 51 அச்சரங்களும் திருவாசி சுடராக இருக்கிறது என்று படித்தோம். இங்கேயும் 51 வகுப்புகளும் சுடராக ஒளிர்ந்து நமக்கு தத்துவ ஞானத்தை தந்திருக்கிறபடியால் இன்றைய தினத்திலே இந்த வகுப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். விநாயகர் சதுர்த்தி
காப்பு செய்யல சொல்லிருங்க. மண்மை தரும் மாகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர குந்தியுள் வைப்பாம். 52வது பாடல்ல குரு வழிபாடு லிங்க வழிபாடு முடிச்சிட்டோங்க ஐயா. சங்கம வழிபாடு பக்கம் 202 சங்கம வழிபாடு. உயிர்களால் உணரவாராதவன் இறைவன், ஆயினும் உயிர்கள் அவனை உணர்ந்தாலன்றி உய்தி பெறுதல் இயலாது. ஆதலால் அவை தன்னை உணர்ந்து வழிபடுதற் பொருட்டு முதல்வன் தனது திருக்கோலமாகிய திருநீறு தாழ்வடம் சடைமுடி கல்லாடை முதலியவற்றை தன் அன்பர்க்கு கொடுத்துள்ளான். அவ்வன்பர்கள் நான் எனும் சீவபோதம் மறவே நீங்கியவர்கள். அவர் இறைவனையே மறவாது நினைத்தலால் இறைவன் அவரை தன்னுள் அடங்கியிருக்க செய்து அவரை தானாக்கிக் கொள்கிறான். அவ்வன்பரிடத்து தயிரில் நெய் போல் விளங்கி நிற்கின்றான். பாசத்தின் நீங்காத மற்றையோரிடத்து பாலில் நெய் போல் அவன் விளங்காது
நிற்பன்.
இந்த பந்தி முடிதுங்கயா.
உயிர்களால்
உணரவாராதவன் இறைவன், ஆயினும் உயிர்கள் அவனை உணர்ந்தாலன்றி உய்தி பெறுதல் இயலாது.
இரண்டு முரண்பாடான நிலையை எடுத்து காட்டுகிறார் நூலாசிரியர் உரையாசிரியர். ஒன்று, இறைவனை நம்மால் உணர முடியாது என்பது முதல் செய்தி. உணர முடியாத பட்சத்திலே நாம் உய்வடைய முடியாது என்பது இரண்டாவது செய்தி. இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் நம்முடைய வாக்குக்கும் மனத்துக்கும் அகப்பட மாட்டான் என்பதை நாம் தெளிவாக படித்திருக்கிறோம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் என்று சேக்கலார் பெருமானும் அதையே வலியுறுத்துகிறார். உணரவும் ஓதவும் முடியாத இறைவனாக ஒரு இறைவன் இருந்தால் ஆன்மாவுக்கு அதனாலே என்ன பயன் விளையப் போகிறது? நம்மாலே உணரவும் முடியவில்லை ஓதவும் முடியவில்லை என்றால் ஆன்மாக்கள் உய்வடைவது எப்படி என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கான ஒரு பதிலை சொல்கிறார். தன்னை நாம் உணர முடியாது ஓத முடியாது என்ற நிலையை உணர்ந்து கொண்ட இறைவன் சிவனடியார்களிடத்தே சிவவேடத்தினோடு தன்னை நினைவூட்டுகிறான். நினைவூட்டுகிற சிவனடியார்கள் யார் என்றால் சீவபோதம் அற்று சிவபோதம் பெற்றவர்கள். போதம் என்ற சொல்லை நான் வேண்டுமென்றே பயன்படுத்துகிறேன். போதம் என்பது அறிவு. ஆகவே உயிர் அறிவை நீக்கி இறையறிவை பெற்றவர்களிடம் இந்த சிவவேடத்தை பொருத்தி தன்னை இறைவன் வெளிப்படுத்தி அடியார்கள் தன்னை கண்டுகொள்ளும்படியாக செய்கிறான். ஆகவே ஒரு விதத்திலே காண முடியாத இறைவன் இன்னொரு விதத்திலே காணும்படியாக ஆக்கி உயிர்கள் உயிரடைவதற்கு உபகாரம் செய்கிறான் என்பது பொருள். அப்படி உபகாரம் செய்கிற பொழுது சீவபோதமற்று சிவபோதம் பெற்ற சிவனடியார்களிடத்திலே உள்நின்று இறைவன் தானே கருணை செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறான். அந்த உள்நிற்றலுக்கு ஓமை சொல்லுகிறார், பாலுக்குள்ளே நெய் இருப்பது போல, அது வெளிப்பட்டு தோன்றாவிட்டாலும் உள்ளே இருப்பது தெளிவாக நமக்கு தெரிவது போல சிவனடியார்களிடத்திலே சிவன் பாலில் நெய் போல உள்நின்று சிவவேடத்தினோடு தன் அம்சத்தை மற்றவர்களுக்கு காட்டி உயிர்கள் உய்வடைவதற்கு வழி செய்கிறான். ஆகவே சிவவேடம் போன்ற சிவனடியார்களும் அவர்களோடு சார்ந்து வாழ்கிற வாழ்வும் மிக முக்கியமானது, அதனையே நாங்கள் சங்கம வழிபாடு என்று சொல்கிறோம் என்பதற்கான ஒரு முன்னுரையாக இதை அவர் சொல்லுகிறார்.
உயிர்களால் உணர வாராதவன் இறைவன், ஆயினும் உயிர்கள் அவனை உணர்ந்தாலன்றி உய்தி பெறுதல் இயலாது. ஆதலால் அவை தன்னை உணர்ந்து வழிபடுதல் பொருட்டு முதல்வன் தனது திருக்கோலமாகிய திருநீறு, தாழ்வடம், சடைமுடி, கல்லாடை முதலியவற்றை தன் அன்பர்க்கு கொடுத்துள்ளான். அவ்வன்பர்கள் நான்
சிவசின்னங்களை ஒரு தரம் பார்த்துக் கொள்ளுங்கள். தாழ் என்னென்ன?
திருநீறு, தாழ்வடம், சடைமுடி, கல்லாடை.
கல்லாடையும் தாழ்வடமும் புரியவில்லை, அது ஒரு தரம் நீங்கள் பார்த்து சொல்ல வேண்டும் எனக்கு பிறகு. இவை நான்கும் சிவனுடைய அடையாளமாக தெரிகின்ற விஷயங்கள். இதை இறைவன் அடியார்களுக்கு, மெய்யடியார்களுக்கு கொடுக்கிறான்.
இந்த ஆலம்பால் கட்டிப்பாங்களா, அதை சொல்றாங்களா ஐயா?
தாழ்சடை சரி, அது புரியுது.
தாழ்வடம்
என்று ஒன்றும், அடுத்தது
தாழ்வடம், சடைமுடி, கல்லாடை.
அது ரெண்டும் எனக்கு புரியவில்லை, பார்க்கலாம். அது ஐயா விளக்கத்திலே சொன்னாலும் சொல்லுவார்.
அவை தன்னை உணர்ந்து வழிபடுதற் பொருட்டு முதல்வன் தனது திருக்கோலமாகிய திருநீறு, தாழ்வடம், சடைமுடி, கல்லாடை முதலியவற்றை தன் அன்பர்க்கு கொடுத்துள்ளான்.
ஒருவேளை உருத்திராக்கமாக இருக்குமோ?
இல்ல, வடம்னா ஆலமரம், ஆலம் வளம், வடம்னா வடம்னா
என்பது மாலையையும் குறிக்கும்.
ஓ, ஓகே,
பார்க்கலாம். நாங்க மேலே உள்ளே
போகும். சீவபோதம் அறவே நீங்கியவர்கள். அவர் இறைவனையே மறவாது நினைத்தலால் இறைவன் அவரை தன்னுள் அடங்கி இருக்க செய்து அவரை தானாக்கிக் கொள்கின்றான். அவ்வன்பரிடத்து தயிரில் நெய் போல் விளங்கி நிற்கின்றான். பாசத்தின் நீங்காத மற்றையோரிடத்து பாலில் நெய் போல அவன் விளங்காது நிற்பன்.
அதை, அது பாசத்தில் நீங்காதவர்களுக்கு பாலில் நெய் போல உள்ளே நிற்பான், நீங்கியவர்களுக்கு வெளிப்பட்டு தோன்றுவான். நான் முன்னே சொன்னதற்கு மாறுபாட்டு செய்தி சொல்லப்படுகிறது. அந்த வரியை திருப்பி வாசியுங்கள்.
அவ்வன்பரிடத்து தயிரில் நெய் போல் விளங்கி நிற்கின்றான். பாசத்தில் நீங்காத மற்றையோரிடத்து பாலில் நெய் போல் அவன் விளங்காது நிற்பன்.
தயிரில் நெய் வெளிப்பட்டு நிற்கும், பாலில் நெய் உள்ளே நிற்கும், விளங்காது நிற்கும், இது விளங்கி நிற்கும் என்று ரெண்டு, அதாவது இரண்டு அடியார்களுக்கும் மற்றவர்களுக்குமான வித்தியாசத்தை எடுத்து சொல்கிறார்.
இத்தகைய மெய்யன்பரை வேற்றுமை சிறிதும் பாராட்டாது சிவமாகவே தெளிந்து வழிபடல் வேண்டும் என்பதை பின்வரும் திருத்தாண்டக செய்யுள் வலியுறுத்தும். எவரேனும் தாமாக இவாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்டபோதே உகந்த அடிமை திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே.
ஒரு தேவாரத்தை மேற்கோளாக காட்டி செல்கிறார். நாவுக்கரசர் தேவாரம்
திருத்தாண்டக செய்யுள் 6
63 நாவுக்கரசர் பாடியது. ஆகவே அதிலே ஒரு ஒரு செய்யுளை எடுத்து காட்டுகிறார். எப்படி சிவனடியார்களிடத்தே சிவன் உட்பொதிந்து நிற்கிறான் என்பதற்கு மேற்கோளாக அந்த பாடலை காட்டி போகிறார்.
இதில் அமைந்த பொருள் வருமாறு, நெற்றியில் திருநீறு அணிந்து உருத்ராக்கம் பூண்டு வந்தவரை கண்டால் அவர் எவரே ஆயினும், அகுதாவது எவ்வகை குற்றம் உடையவராயினும் அக்குற்றங்களை நினைந்து அவரை வெறுத்தல் செய்யாது, அவரை கண்டபோதே அவரது திருவேடத்தினின் மேல் விருப்பம் இழப்பெற்று திருவேடம் காண கிடைத்ததே என்று மகிழ்ந்து அவரை விரும்பி நோக்கி, நாம் வழிபடுவதற்கு உரியவர் இறைவன் அல்லவா, அத்திருவேடம் உடையாரும் நம்மால் வழிபடத்தக்கவர்தாமா என்றெல்லாம் மனத்தை இருதலையாக செலுத்தாமல் இறைவனையும் அவரையும் ஒரே நிலையில் மனத்தில் கொண்டு இறைவனை வழிபடும் இடத்து செய்யும் செயல்கள் அனைத்தையும் அடியவரிடத்தும் விரும்பி செய்து அவரை தொழுதல் வேண்டும். அப்படி தொழுவார் நெஞ்சத்துள் சிவபெருமானை காணலாம்
என்று அந்த திருத்தாண்டக செய்யுள் சொல்லுகிறது என்று உரையாசிரியர் சொல்லுகிறார். இதிலே ஒரு செய்தி நாம் பதிந்து கொள்ள வேண்டியது, சிவனடியார் வேடத்திற்கு நம் சமயம் கொடுக்கின்ற முக்கியத்துவம். இதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த வேடத்தை இன்று மட்டுமில்லாமல் அன்றும் கூட பல பேர் இந்த நம்பிக்கை, சைவர்களுடைய இந்த நம்பிக்கையை வைத்து, சிவனடியார் வேடத்தை சிவமாகவே கொள்ள வேண்டும் என்ற இந்த நம்பிக்கையை வைத்து வஞ்சனை செய்த பல பேரும் இருக்கிறார்கள். அது இன்று வெளிப்படையாக நமக்கு பல பேரை பெயர் சொல்லலாம், அது தேவையில்லை. ஆனால் இது இன்று மட்டும் நிகழ்வதல்ல, அன்றும் நிகழ்ந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மெய்ப்பொருள் நாயினார் என்று பெரிய புராணத்திலே ஒரு சிவனடியாருடைய கதை வருகிறது. அதாவது சிவவேடத்தை சிவமாகவே தொழுவதை தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு முடிவாக வைத்திருந்த ஒரு அரசர், சிவன் மேலே கொண்ட நம்பிக்கையாலும் சிவ தர்மத்தினாலும் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி கூறுகிறது. அவருக்கு முத்தநாதன் என்ற ஒரு எதிரி. அவன் பலதரம் இவர் மேல் போர் தொடுத்து பார்க்கிறான். அந்த போரிலே ஒவ்வொரு தரமும் தோற்று போகிறான். எப்படி மெய்ப்பொருள் நாயனாரை வெல்லலாம் என்று அவன் சிந்தித்த பொழுது அவனுக்கு தெரிந்த ஒரு எண்ணம் வருகிறது. இவர் சிவனடியார் வேடத்தை சிவமாகவே கொள்கிறவர் என்ற அந்த உண்மையை தெரிந்து கொள்கிறான். தெரிந்து கொண்டு யாருமே துணையில்லாமல் தன்னுடைய வேடத்தை சிவவேடமாக போற்றி கொண்டு சிவவேடத்தையே தரித்து கொண்டு கையிலே சில ஏடுகளை ஏந்தி கொண்டு நேராக வருகிறான். வந்து முத்தநாதனுடைய அரண்மனையிலே அவருடைய கட்டளையின்படி இத்தகைய சிவனடியார்கள் வந்தால் தடுக்கக்கூடாது என்பது அவருடைய கட்டளை. ஆகவே நேரே அரண்மனைக்குள்ளே நுழைந்து கொள்கிறார். அப்பொழுது மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய துணைவியாரோடு படுக்கை அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார், படுத்திருக்கிறார். வாசலிலே தன்னுடைய மெய்க்காவலனாகிய ஒருவனை நிறுத்தியிருக்கிறார். சத்தன் என்பது அவனுக்கு பெயர். இவன் அந்த தத்தன் அரசர் படுக்கையிலே இருக்கிறார் என்று சொல்லவும் அதை பொருட்படுத்தாத அநாகரியம் கொண்ட இவன் அவனை தள்ளிவிட்டு விட்டு உள்ளே நுழைகிறான். அப்பொழுது கூட அரசருக்கு கோபம் வரவில்லை. ஏனென்றால் சிவவேடத்தை பார்த்து விடுகிறார். சிவவேடத்தோடு வந்தால் சிவன் தான் வந்தார் என்பது அவருடைய அபிப்பிராயம். ஆகவே அவர் அதை கோபம் கொள்ளாமல் எழும்பி அவரை வணங்குகிறார். வணங்கி வந்த நோக்கம் கேட்கிற பொழுது அவன் தான் ஆகம நூல் ஒன்று கிடைத்திருக்கிறது, இதுவரை கிடைக்காத ஆகமம் ஒன்று கிடைத்திருக்கிறது, அதை கொண்டு வந்து உங்களுக்கு தருவதற்காக வந்தேன் என்கிறான். இவர் அதை நம்புகிறார், நம்பி பணிகிறார். அந்த ஆகம நூலை நீ உனக்கு நான் உபதேசம் செய்ய வேண்டுவதானால் யாரும் பக்கத்திலே இருக்கக்கூடாது என்று அம்மனைஞரையும் அனுப்பி வைத்து விடுகிறார், தத்தனை அனுப்பி வைத்து விடுகிறார். முறைப்படி நூல்கள் என்ற உடனே இவர் பணிந்து உட்கார அவர் வணங்குகிற நேரத்திலே ஏட்டுக்குள்ளே வைத்திருந்த கத்தியை எடுத்து அவனை குத்தி கொள்கிறார். குத்தி கொள்கிறதெல்லாம் குத்தி விடுகிறார் என்பது சேக்கலாரிலே வருகிற செய்தி. கைத்தளத்திருந்த வஞ்ச கவளிகை மடிமேல் வைத்து, சேக்கலாருடைய பாடல், கைத்தளத்திருந்த வஞ்ச கவளிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்து அவர் வணங்கும் போது பத்திரம் வாங்கி தான் நினைத்த அப்பரிசையை செய்ய குத்தினான் என்று சொல்ல, ஒரு சிவனடியாரை கத்தியாலே ஒருவன் குத்தினான் என்று சொல்ல சேக்கலாருக்கு வார்த்தை வருகிறதில்லை. அவருடைய பக்தி நிலையை பாருங்கள். ஆகவே குத்தினான் என்று அந்த வார்த்தையை போடாமல் தான் நினைத்த அப்பரிசே செய்ய என்றான். முன்பு நினைத்ததை செய்தான் என்று சொல்லி முடித்துவிட்டான். ஆங்கிலா என்றால் சதக் சதக் என்று குத்தினான், ரத்தம் குபீர் குபீர் என பாய்ந்ததென்று நம் பிறத்தையும் சேர்த்துச் சொல்வோம். அவர் அதை விட்டுவிட்டு தான் நினைத்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் என்று முடிக்கிறார். அது ரொம்ப முக்கியம். இப்ப நாங்கள் அந்த கடைசி வரிதான் நமக்கு மெய்த்தவ வேடமே சிவனுடைய வேடமே மெய்ப்பொருள் என்று, அதனாலேதான் அவருக்கு மெய்ப்பொருள் நாயினார் என்று வருகிறது. இப்போ அந்த மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் என்கிறார். அவர் கத்தியாலை குத்துப்பட்டு விழுந்து விட்டார், எங்கள் பார்வையில் அவர் தோற்றார், சேர்க்கிறார் அவரை வென்றார் என்கிறார். கத்தியால் குத்துப்பட்டு விழுந்து கிடக்கிறவனை தோற்றான் என்று அல்லவா சொல்ல வேண்டும். எப்படி வென்றார் என்றால் கத்தியாலே குத்தி விட்டான், வெளியிலே தத்தன் கத்தியோடு இருக்கிறார், ஒரு வார்த்தை சொன்னால் தத்தன் வந்து இவனை வெட்டி வீழ்த்துவான். இதுவரை தான் பேணிய சிவனடியாரை சிவனாக தொழுகிற லட்சியம் முக்கியமா, தன் உயிர் முக்கியமா என்ற அந்த போராட்டத்திலே அவர் வென்றார் என்று அந்த பாடலுக்கு பொருள் சொல்வார்கள். வென்றார் என்பது இந்த போரிலே வென்றதல்ல, தன்னுடைய கொள்கையிலே வென்றார் என்று பேசுவார். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் பொய்வேடம் அதாவது சிவவேடத்தை பயன்படுத்தி பொய்மை செய்வது என்பது அன்று தொட்டு இன்று வரை வழக்கமாக இருந்திருக்கிறது. அதுபோல மகாபாரதத்திலே சராசந்தனிடம் போகும் பொழுது அர்ச்சுனன் முதலியவர்கள் சிவ அடியார்களாக வேடம் போட்டு போனார்கள் என்ற செய்தி இருக்கிறது. ஆகவே இந்த சிவனடியார் வேடத்திலே பொய்யர்கள் வருவதற்கான வாய்ப்புண்டு. ஆனால் நம்முடைய சைவம் என்ன சொல்கிறது என்றால் சிவனடியார் வேடத்தை நீ சிவனாகவே நினை. அப்ப கெட்டவனை என்ன செய்வதென்றால் அது அதற்குரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார், அது உன் வேலை இல்லை, அவனை நீ திருத்துவது இல்லை, நீ அவனை வைத்து சிவனை நினை, இது உனக்கு ஒரு வாய்ப்பு. பொய்யானவனாக இருந்தால் அவன் தானாக தண்டித்தப்பட்டு துரத்தப்படுவான், எங்கே போய் கைலாசத்தில் போய் இருப்பான் என்றெல்லாம் இப்ப சொல்லுகிறோம் அல்லவா. அவராகவே போக வேண்டி வந்துவிடும், அது அவருடைய வேலை, அவர் பார்த்துக் கொள்வார். எனக்கு சிவனடியார் விபூதி சிவனை நினைப்பூட்டுகிறது, உருத்திராக்கம் சிவனை நினைப்பூட்டுகிறது, தாழ் சடை சிவனை நினைப்பூட்டுகிறது என்ற அளவிலே சிவனடியார்களை நாம் மனதிலே இறைவனாகவே நினைத்து தொழுவது என்பதைத்தான் சங்கம வழிபாடாக கொள்கிறார்கள். ஆகவே இதை மறந்துடாமல் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எங்காவது விபூதியை கண்டால், எங்காவது ருத்ராக்கத்தை கண்டால், சிவனை நீங்கள் நினைத்தால் போதும், அந்த இடத்திலே உங்களுக்கு சிவ தரிசனம் கிடைக்கும். அவரவர் குற்றம் அவரவராலே அதற்குரியவர் இருக்கிறார், அவர் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையோடு சிவ வேடத்தை தொழுதல் என்பது நம்முடைய பெரியவர்கள் வைத்திருக்கிற ஒரு முடிவு. அதைத்தான் இங்கே சொல்றேன்.
மேற்காட்டிய பாடலில் உள்ள சில தொடர்களின் அமைப்பையும் பொருளையும் தெரிந்து கொண்டால் அப்பாடலை நன்கு விளங்கி கொண்டவர் ஆவோம். தொடக்கத்தில் உள்ள எவரேனும் தாமாக என்ற தொடரில் தாம் என்பது பொருள் தராத அசை சொல், எனவே அதை நீக்கி எவரேனுமாக எனக் கொண்டு எவ்வகை குற்றம் உடையவராய் இருப்பினும் என பொருள் கொள்ளப்பட்டது. எவரேனும் தாமாக இவாடத்திட்ட,
எவரேனும் தாமாக
இவாடத்திட்ட,
இவாடத்திட்ட,
இவாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அப்படின்னு
போதுமே.
அதுல தாமாகங்கிறது அசை, தாம் அசை சொல்லுங்க,
தாம் என்ற சொல்லை அசை சொல்லாக எடுத்து எவரேனும் ஆக, யாரேனும் ஆக, நான் என் தனியாண்மை பெயரேன் என்றான் ராவணன். அதாவது வந்திருக்கிறவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தா எல்லாம் சொல்லி அவனுடைய பெருமையை பேசிவிட்டு யாரேனும் ஆக வந்திருக்கிறது திருமாலா இருக்கலாம், ஆனால் அது பெரிய எனக்கு கவலை, எவராகவும் இருந்து விட்டு போ, நான் என்னுடைய ஆண்மையில் இருந்து இறங்க மாட்டேன் என்று பேசுகிறானே ராவணன். அதுபோல இங்கே எவரேனும் ஆக தாமாக என்பதை தாம் என்பதை அசை சொல்லாக வைத்து எவரேனும் ஆக எவராக இருந்தாலும் பரவாயில்லை என்று பொருள் கொள்ள வேண்டும் என்கிறார்.
எனவே அதை நீக்கி எவரேனுமாக எனக் கொண்டு எவ்வகை குற்றம் உடையவராய் இருப்பினும் என பொருள் கொள்ளப்பட்டது. இவர் தேவர் அவர் தேவர் என்ற தொடரில் தேவர் என வந்த ஈரிடத்திலும் ஓகாரம் மறைந்திருக்கிறது, எனவே இவர் தேவரோ அவர் தேவரோ என அமைத்துக் கொள்ள வேண்டும். இவர் என்றது திருவேடம் உடையாரையும் அவர் என்றது இறைவனையும் குறித்தன. எனவே
இந்த பாடல் வரிய வாசிங்க.
உவராதே அவரவரை கண்டபோதே உகந்து அடிமைத்திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டா துடிந்து ஈசன் திறமே பேணி கவராதே
அதிலே இவர் தேவர் அவர் தேவர் என்றே எண்ணி இரண்டாட்டால் இரண்டு குழப்ப நிலை உறாமல்
இரண்டாட்டால் ஒழிந்து
குழப்ப நிலை இல்லாமல் ஒழிந்து சிவனே என்று வழிபட வேண்டும் என்கிறார். அதற்கு இவர் இப்பொழுது உரை சொல்லுகிறார்.
இவர் தேவர் அவர் தேவர் என்ற தொடரில் தேவர் என வந்த ஈரிடத்திலும் ஓகாரம் மறைந்திருக்கிறது.
இவரோ தேவர் அவரோ தேவர் என்று அதற்கு பொருள் சொல்ல வேண்டுமா? அப்படியானால் அதுல ஒரு ஆராய்ச்சி வந்துவிடும். இவரோ தேவர் அவரோ தேவர் அது தேவையில்லை என்பதை சொல்வதற்காக அந்த ஓகாரத்தை இந்த இவர் தேவர் அவர் தேவர் என்கின்ற பாடல் வரியோடு சேர்க்க வேண்டும் என்கிறார்.
எனவே இவர் தேவரோ அவர் தேவரோ என அமைத்துக் கொள்ள வேண்டும். இவர் என்றது திருவேடம் உடையாரையும் அவர் என்றது இறைவனையும் குறித்தன. எனவே நம்மால் வழிபடுவதற்கு உரியவர் இத்திருவேடம் உடையவரோ அல்லது அவ்விறைவனோ என்பது இத்தொடர் குறிக்கும் பொருளாகும். இரண்டு ஆட்டாது ஒழிந்து என்பதற்கு சிவபிரானை வணங்குவதா திருவேடம் உடையாரை வணங்குவதா என உள்ளத்தை இருதலையாக ஆராய விடாமல் என்பது பொருள்.
இரண்டாட்டாமல் என்றால் மனதிலே அது அவரை தொழுவதா இவரை தொழுவதா என்ற குழப்பமுறாமல் தொழுவது, அவரே இவர் என்று நினைத்து தொழுவது.
இறைவனிடத்து செய்யும் செயல்களையே இத்திருவேடம் உடையாரிடத்தும் செய்து அவரை வழிபடல் வேண்டும் என்ற கருத்து ஈசன் திறமே பேணி என்பதால் உணர்த்தப்பட்டது.
இந்த பெரிய புராணம் பூராகவும் நீங்கள் பார்த்தால் இந்த விடயத்திலே சில சிவனடியார்களை நாம் ஏமாளிகளோ என்று நினைக்கும்படியாக அவர்கள் நடந்திருக்கிறார்கள். சமய முரண்பாடு உள்ளவர்கள், மாற்று சமயத்தவர்கள் இந்த இடத்திலே நம் சிவனடியார்களை கிண்டல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இயற்பகை நாயனார் என்கின்ற ஒருவர் சிவனடியார் வந்து மனைவியை தாய் என்று தானம் கேட்கிறார், இவர் கொடுத்து விடுகிறார். அதுவும் வந்த அவர் வந்த வேஷம் என்பது தூர்க்க சன்னியாசி வேடம் என்று சேர்க்கிறார் சொல்றார். அதாவது காமுகனான தோற்றத்தோடு வருகிறார். காமுகனால் வருகிற தோற்றத்தோடு ஒருவர் வந்து மனைவியை தாய் என்று கேட்டால் கொடுக்க முடியுமா? உலகியலாக அது சாத்தியம் இல்லை. ஆனால் இயற்பகை நாயன் அதனால்தான் அவரை இயற்கைக்கு பகையாக இருந்தவர் என்று யாரும் செய்யாத ஒன்றை அவர் செய்கிறார், கொடுத்து விடுகிறார். அதுபோல பிள்ளையை வெட்டித்தாய் என்று ஒருவர் கேட்கிறார் சிறு தொண்டர் கதையிலே. இதெல்லாம் இயற்கைக்கு மாறான விஷயங்கள், வெட்டி கொடுக்கிறார் ஒருவர். இந்த கதையெல்லாம் இப்ப இன்றைக்கெல்லாம் சொல்லுவார்கள் இந்த கதைகளை எல்லாம் பெரிய புராணத்திலிருந்து நீக்கிவிட்டு பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த கதைகளை இதை இப்ப நாம படிச்சதெல்லாம் செய்யவா போகிறோம். இந்த கதையிலே அவர்கள் பேணிய நிலை சிவவேடத்தை சிவமாகவே நினைத்தார்கள். ஆகவே சிவன் கேட்கிற பொழுது கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். அவர்களுக்கு என்ன நம்பிக்கை? சிவனிடம் கொடுக்கிற பொருள் பத்திரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே கொடுத்தார்கள் என்று கொள்ள வேண்டும். மனைவியை கொடுத்தார் என்றால் அவர் என்ன வேஷத்தில் வந்தாலும் வந்திருக்கிறவன் சிவன், அவன் பார்த்துக் கொள்வான் என்று கொடுக்கிற பொழுது அதை விட பாதுகாப்பு ஒன்று இல்லை. பிள்ளையை வெட்டித்தா என்று ஒருவர் கேட்கிறார் என்றால் வந்திருக்கிறவன் சிவன், அவரை பொறுத்தளவில்லை, வந்திருக்கிறவன் சிவன், ஆகவே அவன் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை. அந்த கதைகளை படித்து முடிக்கிற பொழுது நாம் பார்க்க வேண்டும் அந்த அவர்களுடைய நம்பிக்கை கெடவில்லை. மனைவியை கொடுத்தவருடைய நம்பிக்கை கெடவில்லை, பிள்ளையை வெட்டி கொடுத்தவருடைய நம்பிக்கை கெடவில்லை. அதுபோல என்ன வேஷத்தில் ஒருவன் வந்தாலும் அது சிவன் என்று நம்பி நாங்கள் செயல்பட்டால் நம் நம்பிக்கையும் கெடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்லத்தான் அந்த வடிவங்களையும் அந்த வடிவத்தை சிவனாக போற்றுகிற தன்மையையும் சொல்லி இருக்கிறார்கள்.
இறைவனிடத்து செய்யும் செயல்களையே இத்திருவேடம் உடையாரிடத்தும் செய்து அவரை வழிபடல் வேண்டும் என்ற கருத்து ஈசன் திறமே பேணி என்பதால் உணர்த்தப்பட்டது. திருவேடம் உடையாரை சிவன் எனவே தெளிந்து அவரை வழிபடுதலில் ஒரு சிறிதும் பிறழாது இருத்தல் வேண்டும் என்பது இத்திருப்பாட்டில் பெரிதும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை காணலாம். சீவன் முக்தர்
அவர் சொன்ன செய்திக்கு மேற்கோளாக ஒரு தேவாரத்தை எடுத்துக்காட்டி அந்த தேவாரத்துக்கு விளக்கம் சொல்வதன் மூலம் மூல பாடத்துக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிய வேண்டும். இந்த இடத்திலே இந்த தேவாரத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை, இந்த தேவாரம் இந்த இடத்துல நாம் படிக்க வேண்டிய தேவை இல்லை என்று நினைப்போம், மற்றொன்று விரிக்கிறாரோ என்று ஒரு எண்ணம் வரும். இது மற்றொன்று விரித்தல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மூலபாடம் சொல்லுகிற செய்தியை இன்னொரு மேற்கோள் மூலம் நிறுவ வேண்டும் என்பதற்காக அந்த தேவாரத்தை சொன்னார். பிறகு அந்த தேவாரத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விளக்கம் சொன்னார். அந்த விளக்கத்தினோடு மூலபாடமாகிய சங்கம வழிபாட்டினுடைய அவசியம் சொல்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
சீவன் முக்தர் முதல்வனது அருளை தலைப்பட்டு அதனோடு ஒன்றி அவ்வருளால் முதல்வனை அறிந்து அவனிடத்து அழுந்தி நிற்கும் பேறுபவர். அந்நிலையை எய்திய பின்னரும் திருக்கோயிலில் உள்ள திருவுருவங்களையும் திருவேடம் உடைய அடியார்களையும் வழிபட வேண்டுமோ என்ற ஐயம் நமக்கு எழும். சீவன் முக்தர்க்கு உடம்பு உள்ளவரையில் உடம்பு முகந்து வந்த பிராரத்த விதையின் காரணமாக உலக நோக்கம் உண்டாகும். நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் மயக்க உணர்வு வந்து கூடி மேம்படும். அம்மயக்க உணர்வு நீங்கி மெய்யுணர்வு மேலோங்குவதற்கு ஆலய வழிபாடும் மெய்யடியார்களை நாடி வழிபடுதலும் இன்றியமையாது வேண்டும்.
மிக முக்கியமான செய்தி சொல்லுகிறார். லிங்க வழிபாடு, குரு லிங்க சங்கமம் என்று வழிபாடு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு, கோயில்களில் போய் சொரூபங்களை வணங்குவது, சிவனடியாரோடு சிவன் வேடத்தோடு வருகிற சிவனடியாரை சொல்வதெல்லாம் நமக்கு சரி. சீவன் முத்தராக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், அதாவது உடலிலேயே உயிர் நிற்கும்படியாக முத்தியடைந்தவர்கள், அவர்களுக்கு இந்த வழிபாடு எல்லாம் தேவையா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏனென்றால் அவர்கள் வழிபட்டு தெரிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ரமண மகிழ்ச்சி கோயிலேயே போய் இருந்திருக்கிறார். ஆகவே இப்படி பெரியவர்கள் எல்லாரும் பரமஹம்சர் காளி வழிபாடு செய்து கொண்டே இருந்திருக்கிறார், இவர்கள் எல்லாம் முத்தி நிலையுற்றவர்களாயிட்டு இவர்களுக்கு ஏன் இந்த வழிபாடு என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கான விடை சொல்லுகிறார். நல்ல அழகான தமிழ் பாவிக்கிறார். உடம்பு முகந்து வந்த பிராரத்துவ வினை, முகந்தன்னா அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த உடம்பு ஒரு வாளி, அந்த வாளியிலே தண்ணீர் அள்ளுவது போல வினை தொகுதி ஒன்றை அள்ளி கொண்டு வந்திருக்கிறது. அந்த தொகுதிக்கு பிராரத்துவம் என்று பெயர். அதை விளங்கும்படியாக சொல்வதற்காக உடம்பு முகந்து வந்த என்கிறார். அள்ளி கொண்டு வந்த பிராரத்துவம் நிற்கிறது, உயிர் முத்து நிலையுற்று விட்டது. ஆகவே அந்த உடம்பு அந்த பிராரத்துவத்தின்படி இயங்கும், அது முடியும் வரைக்கும் இயங்கும். அப்படி இயங்குகிற பொழுது முத்தி பெற்ற உயிர் அந்த உடம்புக்குள்ளே நிற்கும், அது விலகித்தான் நிற்கும். ஆனால் ஏற்கனவே இந்த அனுபவங்களை உடம்பிக் கொண்டு பெற்ற அனுபவத்தை வைத்துக்கொண்டு சில வேளை அந்த உடம்பு அந்த சூழ்நிலைக்குள்ளே போக இந்த உயிரும் அதன்பால் ஈர்த்து பழையபடி வெளியிலே முத்து நிலையிலே இருந்து தாழ்ந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலேதான் முத்து நிலையுற்றவர்களும் கூட சில கோயிலிலே போய் உருவ வழிபாட்டையும் அதுபோல சங்கம வழிபாட்டையும் செய்கிறார்கள். ஏனென்றால் பழையபடி ஆன்மா முத்தியுற்ற ஆன்மா பழையபடி கீழறங்கி வராமல் இருப்பதற்காக, அவாப்பட்டு விடாமல் இருப்பதற்காகத்தான் இந்த வழிபாடு என்று சொல்லி அந்த செய்தியை முடிக்கிறார்.
இது தொடர்பாக மற்றும் ஓர் ஐயம் எழலாம். பிராரப்தம்
எங்களிலேயே பல பேர் இருக்கிறார்கள். அதாவது ஆலயத்துக்கு போய் தொலை சோம்பல் பட்டு கொண்டு ஏன் ஆலயத்துக்கு போவான், நாங்கள் வீட்டிலே இருந்தே கும்பிடுவோம் என்று ஒரு ஒரு குதர்க்கம் பேசுகிறவர்கள். அதை தாங்கள் நேர்மையாக இருப்பது போல காட்டி பேசுகிறார். அவர் வழிபாடு செய்வாரா, கோயிலுக்கு போக மாட்டாரா, அவர் வழிபாடு செய்வாராம், சிவனடியாரை தொட மாட்டாராம் என்றால் இதிலே ஒரு பொய்மை இருக்கிறது. பெரிய ஞானியே அதை செய்கிறான், பெரிய ஞானியே அதை செய்கிறான் என்ற பொழுது நீ எந்த எம்மாட்டு, ஆகவே நீ செய்ய வேண்டியது கட்டாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பேசுவதெல்லாம் வெறும் குதர்க்கங்களே தவிர அதிலே அடிப்படையிலே நியாயம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு நம் குழந்தைகளுக்கு அதை சொல்ல வேண்டும்.
இது தொடர்பாக மற்றும் ஓர் ஐயம் எழலாம். பிராரப்தமும் அது காரணமாக வரும் மயக்க உணர்வும் ஒழிதற்கு அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரித்தலே போதும் ஆகலின் அதன் பொருட்டு வழிபாடு செய்தல் வேண்டும் என்பது எதற்கு என ஐயுறலாம்.
அடுத்த கேள்வியை போடுகிறார். அதாவது உடம்பிலே உயிர் முத்து நிலை உற்ற பிறகு, சீவன் முத்து நிலை உற்ற பிறகு அது பழையபடி மயக்கமுறாமல் இருப்பதற்கு ஏற்கனவே ஒரு வழிபடுத்திருக்கிறோம். அது நமசிவாயத்தை ஓதுதல். நமசிவாயத்தை ஓதிக்கொண்டிருக்க உயிர் பழைய பழக்க வாசனையினாலே மலவாசனையினாலே இறங்காத தன்மையை பெறும். அதற்கு முத்தி பஞ்சாக்கரம் போன்ற பஞ்சாக்கரங்களை ஓதிக்கொண்டிருத்தலே வழி என்று முன்னே படித்திருக்கிறோம். அப்படி ஒரு வழி இருக்கத்தக்கதாக உட்கார்ந்து கொண்டு பஞ்சாக்கரத்தை ஓதினால் போதுமே பிறகேன் கோயிலுக்கு போவான், அடியார்களை தொழுவான் என்று இன்னொரு கேள்வி பிறக்கும் என்று கேள்வியை எழுப்பிவிட்டு விடை சொல்லப் போகிறார்கள்.